அளவில்லாத மகிமை உங்களோட மேகம் இறங்கி வரட்டிக்கும் ஐயா. அந்த முகலுக்குள்ளே நாங்கள் மூழ்க விரும்புகிறோம். அந்த மேகத்திலே நாங்கள் மூழ்கி போக விரும்புகிறோம். ஓ எங்களை மூடுங்க ஆண்டவரே. அந்த கூடார மகிமை முச்சடியின் அக்கினி எங்களை மூடுவதாக. எங்கள் ஒவ்வொருவரும் சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தேவருடைய ஆவியானவரே, எங்களை இடைகட்டுங்கப்பா, எங்களை இடைகட்டுங்க ஆண்டவரே, எங்களை சரி கட்டுங்க ஆண்டவரே, எங்களை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறபடியினால், எழுந்திருக்கிறபடியினால், அது எங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவர். எங்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை நடத்துங்கப்பா. நசரேனாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறதாம் வேதம் சொல்லுகிறது. அங்கே சந்தோஷம் இருக்கிறதாம். ஹல்லேலூயா. அங்கே சமாதானம் இருக்கிறதாம். அதை ருசி பார்த்து விட்டால் அது எங்களுக்கு போதும். அதை மாத்திரம் நாங்கள் ருசித்து விட்டோம் என்று சொல்லிச்சுன்னா, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் எங்களை மூழ்கிட்டு சொல்லி சொன்னா பாருங்க, எதுவும் எங்களுக்கு பெருசாக தெரியாது பாருங்க. எல்லாம் கரைந்து போய்விடும் பாருங்க. கரைந்து போகிறதை பார்த்து கொண்டு இருக்க முடியும் பாருங்க. அப்படி எல்லாம் என்ன செய்துவிடும்? கரைந்து போய்விடும். ஏன் தெரியுமா? நாம் தேவ பிரசன்னத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த பிரசன்னத்திற்கு ஒப்பாக ஒன்று இல்லை பாருங்க. இந்த பிரசன்னத்துக்கு ஒப்பாக ஒன்றுமே கிடையாது பாருங்க. இல்லையா? நாம் இதுவரைக்கும் பலவற்றை ருசித்திருக்கிறோம். பலதை நாம் ருசித்திருக்கிறோம் பாருங்க. பலது இன்பமான நேரங்கள் இருக்கிறது. பல நல்ல நேரங்கள் நமக்கு இருந்திருக்கிறது. ஆனால் தேவ பிரசன்னத்தில் நிற்கிறது போல ஒரு நேரம் நமக்கு கிடைக்கவே கிடையாது பாருங்க. அநேகர் இழந்து விடுகிறார்கள், அடிக்கடி இழந்து விடுகிறார்கள். இல்லையா? இல்லையா? தேவ பிரசன்னத்தை ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நாம் நாடி ருசித்து ரசிக்கிற பொழுது அது நமக்கு புஷ்டியாக இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வேத வசனத்துக்குள்ளே போவதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை நான் வாசித்து என் உள்ளத்தில் இருக்கிறபடியினால் அதை வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3:16, இது செய்தி அல்ல, 16 வசனத்தை வாசிங்க.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா?
திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது
இருக்கிறீர்களா? நாம் தேவனுடைய ஆவியம் என்று சொல்லி நமக்குள்ள தேவ ஆவியானவர் அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறதை நாம் அறியாது இருக்கிறது என்ன? இன்றைக்கு உலகம் தெய்வத்தை தேடி ஓடுகிறது. இந்த திசை தொடங்கி அந்த திசைக்கும், அந்த திசை தொடங்கி இந்த திசைக்கும் ஏதோ தங்களுக்கு தெரிந்தவர்களை சொல்லி 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 உலகம் என்ன செய்கிறது? தெய்வத்தை தேடுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? திருப்பி வாசிங்க.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்,
நீங்கள் தேவனுடைய ஆலயம்,
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா?
தொடர்ந்து வாசிங்க.
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்.
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பாராம் பாருங்க. நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என் சரீரத்தை குறித்து எனக்கு அதிகாரம் இருக்குது என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினால் அவர் நம் மீது அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்றைக்கு நாம் அநேக தடவை உலகத்தாரை போல நடந்து கொள்ளுகிறோம். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணாத மாதிரியும், நாம் தேவனுடைய ஆலயம் இல்லாத மாதிரியும், தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இல்லாத மாதிரியும் நாம் நடந்து கொள்ளுகிறோம். அது தேவனை சுற்றப்படுத்துகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பல தருணங்களிலே நாம் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய ஆலயமாக இருப்பதல்ல. நான் நம்புகிறேன், மோசே என்ன சொன்னார், என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே, எங்களை விட்டு நீங்க போகாதீங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் நாம் தேவ சமூகத்தில் இருந்து புலம்பின ஒரு நாள், என் ஆண்டவரே என்னை விட்டு நீங்க போயிடக்கூடாது, என்னை விட்டு நான் உடைய ஆலயம் ஆண்டவரே, தேவ ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், என்னை விட்டு நீங்க போயிடக்கூடாது ஐயா. ஆண்டவர் நமக்குள்ள இருந்தாலும் சரி, இல்லாட்டிலும் சரி, வந்தாலும் சரி, வராட்டிலும் சரி, ஆராதனையில பிரச்சனை தொட்டாலும் சரி, தொடாட்டிலும் சரி, ஒரு நிர்விசாரமான வாழ்வைக்குள்ள நாம் கடந்து வருகிறது என்ன? 365 நாட்களும் வேதத்தை சுமப்பதில் பிரயோசனம் என்ன? என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே. தாவீது ராஜா இதுல பெரிய ஒரு வல்லொரு மனுஷன் பாருங்க. அவன் தேவ பிரசன்னத்தை ரசித்து ருசித்து குடித்த ஒரு மனுஷன் தெரியுமா? வேதத்துல பல தேவ ஊழியர்களை நான் பார்க்கிறேன், ஆனா தாவீது ராஜாவை போல ஒரு மனுஷன் பார்க்க முடியாது. தேவ பிரசன்னத்தை பார்த்து அவன் தேவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னான், மான்கள் நீரோடை வாங்கித்து கதறுகிறது போல என் ஆத்மா உம்மை வாங்கிக்கிறது ஆண்டவரே. நமக்கே தாகம் உண்டானால் தாங்க முடியல, ஆனால் மான்கள் அவைகள் பல நாட்களாக தண்ணீரை தேடி 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 கதறுகிற சத்தம், அது கேட்க முடியாத ஒரு அலைச்சல் சத்தம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அது ஒரு கொடூரமான சத்தமா? அப்படி நாம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி தாவீது ராஜா புலம்புகிறார். நாம் அப்படி புலம்புகிறோமா? நாம் அப்படி நடந்து கொள்ளுகிறோமா? ஆண்டவரே நீர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறீரா? எப்ப ஆண்டவரே? அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் வருகிற நாட்களிலே நானும் நீயும் கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். இன்றைக்கு நமக்கு அநேக காரியங்களை குறித்து வழக்கம் இல்லாமல் இருக்கிறோம். வேதத்தை குறித்து அறிவிருந்தும் இஷ்டவேலர்கள் வாயாலே சாப்பிட்டு மூக்காலை விட்டது போல நாம் நடந்து கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் வருகிற நாட்களை எல்லாவற்றுக்கும் நாம் பதில் கொடுக்க வேண்டும். அநேக சபைகளில் வேத வசனங்கள் அறிவு கிடையாது, ஆனால் நமக்கு இருக்கிற அறிவோ நம்மளை மூக்காலே வரப்பண்ணுகிறது. அநேக சபைகள் படுகிற கஷ்டங்கள் துன்பங்கள் யாருக்கும் புரியறது இல்லை, ஆனா நமக்கோ எல்லாம் சௌரியமாக இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க, ரெண்டு வசனத்தையும்.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்.
நான் என்னுடைய ஆலயத்தை, நான் என் சரீரத்தை குடித்து வெறித்து என்னவோ செய்து என் சரீரத்தை நான் கெடுப்பானே, ஆனால் கர்த்தர் வருகிற நாட்களிலே இதை குறித்து நானும் நீயும் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். என் சரீரத்தை நான் பல விதத்திலே கெடுக்க முடியும், ஆனால் ஒன்று, தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற அறிவு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது செத்ததோ எந்த பிரயோசனமும் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, மனச்சாட்சி கூட ஒரு நாள் பேசும், ரெண்டு நாள் பேசும், மூன்றாம் நாள் அது படுத்து நித்திரை கொண்டுவிடும். கர்த்தரும் ஒரு கால் பேசுவார், ரெண்டு தரம் பேசுவார், மூன்று தரம் பேசுவார், அதுக்கு பிறகு அவரும் ஒதுங்கி விடுவார். என்ன செய்ய முடியும்? ஆனால் ஒரு நாள் வரும் தெரியுமா, அந்த நாள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக வரும். நமக்கென்று ஒரு புத்தகம் எழுதப்படுகிறது தேவ சமூகத்தில், எல்லாம் விரிக்கப்படும். என்னை குறித்து நான் கற்பேன், என்னை குறித்து நான் கற்பனை பண்ணி பண்ணியே நம் வாழ்க்கை போகிறது பாரு. என்னை குறித்து தேவ தூதன் வந்து திறப்பான், தர இவர் யார், இவர் தாசன், இவருடைய பெயர் என்ன, செய்தார் பிரசங்கித்தார், என்ன செய்தார் சபையில் ஊழியத்தை செய்தார், அப்படியா, அப்படியா? வேற ஒன்றும் இல்லையா? ஆமாண்டவரே, இருக்குது. என்ன இருக்கிறது? நீர் அவருடைய சரீரத்திலே வாசம் பண்ணாமல் போன நாட்கள் 1000 இருக்கிறது. ஆண்டவரே, தேவஹாவியானவர் இறங்க முடியாமல் தவித்த நாட்கள் 1000 இருக்கு. ஆண்டவரே, தேவதூதன் சொல்லுவான் அந்த நாட்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கப்பா. எனக்கும் சரி, உனக்கும் சரி, எனக்கும் சரி. கடந்த கிழமைக்கு, போன கிழமைக்கு, முதல் கிழமை பார்த்து செய்தி இருக்கு இல்லையா? அதுல இன்னும் ஒரு பக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி அவங்க வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவரே, அவர் சொன்னார், ஆண்டவர் உன்னை நான் அறிய ரெண்டு சொன்ன பொழுது அவன் சொல்றாங்க என்ன சொன்ன, நாங்க தானே ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக நின்ற நாங்க, உங்களுக்கு ஆராதனை செய்த நாங்க, உங்களுடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் முறைச்சி உங்களுக்கு என்று சொல்லி நாம் அநேகத்தை செய்து முடித்தமே ஆண்டவர். ஆண்டவர் ஒருத்தனை நாரியாபா, ஒருத்தனை நாரியே பாட்டு சொல்லி ஆண்டவர் என்று சொன்னார், அப்படியே விட்டு விட்டு கடந்து சொன்னதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? ஆகையினாலே நாம் தேவனுடைய சமூகத்தில் நிக்க, தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்வு வாழ நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். இல்லையோ தேவன் ஒரு நாள் வருவார், அந்த நாளிலே நானும் நீயும் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். ஒப்புவித்தே ஆக வேண்டும். அதை யாராலும் மாற்ற முடியாது, அதை எவராலும் மாற்ற முடியாது. திருப்ப இந்த வசனத்தை வாசிங்கள், 2 வசனத்தையும்.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்.
நாம் தேவனுடைய ஆலயம்,
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா?
அறியாதிருக்கிறது என்ன? நாம் அறியாதிருக்கிறது என்ன? தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற அறிவு நமக்கு இல்லை. நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆலயத்துக்கு வந்து விட்டா தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் அப்பா. ஆனா தேவன் சொல்லுகிறார், உனக்கு உள்ள நான் இருக்கிறேன். அது எவ்வளவு பெரிய ஒரு சலாக்கியம், பெரிய ஒரு பெருமை தெரியுமா? இன்னைக்கு உலகத்தார் தெய்வத்தை தேடி ஓடுகிறார்கள், நாடி ஓடுகிறார்கள், அங்கும் இங்கும் என்று சொல்லி ஓடுகிறார்கள். என்ன? தெய்வத்தை காண வேண்டும், தெய்வத்தை நான் காண வேண்டும், தெய்வத்தோடு நான் பேச வேண்டும். ஆனால் தெய்வம் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்குள்ள இருக்கிறேன். ஆனா நம்முடைய சரீரம் எப்படி இருக்குது, எப்படி இருக்கிறது? இன்னைக்கு வருகிற பொழுது நான் யோசித்துக் கொண்டு வந்தேன் இல்லையா, நம்மளா இப்படி எல்லாம் உடுத்து எல்லாம் வடிவா எல்லாம் வர்றோம் இல்லையா? என்ன காரணம் தெரியுமா? நாங்க ஏதோ பெரியவர்கள் என்ற படியினாலே அல்ல, அவருடைய மகிமையுள்ள ஊழியத்தை நாம் செய்கிறபடியினாலே நமக்கு கிடைத்த ஒரு சலாக்கியம். அது வேற எதையும் கிடையாது. நாம நினைக்கிறோம், நாம என்னத்தினா ஏதோ நாம பெரியவர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள் என்று சொல்லி நினைத்தல்ல. அவர் கொடுத்த அந்த சலாக்கியம் பாருங்க, அது மேன்மையானது, அது மேன்மையானது. ஹல்லேலூயா. இது என்னுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு வார்த்தை. என்ன? நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். மூன்று காரியங்கள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. இந்த மூன்றையும் பாட்டு நான் முடிப்பேன் எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ஒரு சில காரியத்தில் இருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, திருப்புகளுங்க யாத்ராமம் 20 அதிகாரம் அதிலே 12 வசனத்தை வாசிங்க.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இந்த தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் உன் தகப்பனையும் என்ன செய்வாயாக?
கனம்
பண்ணுவாயாக. நம்ம எல்லாருக்கும் விருப்பம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்வு நீடித்திருக்கணும். நினைக்கிறேன் கடந்த கிழமை, அதுக்கு முதல்ல தெரியல, 116 வயதுள்ள ஒரு அம்மா இத்தாலி தேசத்திலே இருக்கிறார். அவதான் வயது கூடினு சொல்லி சொல்லி இன்டர்வியூ எடுத்தான். 116 வயது வாழுகிறான் இல்லையா? ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமா? யாருக்கு கெதிய சாகிறதுக்கு விருப்பம்? ஒருத்தருக்கும் கிடையாது இல்லையா? எல்லாரும் நீடித்த நாட்கள் இருக்கணும் சொல்லி விருப்பம் இல்லையா? உனக்கும் சரி, எனக்கும் சரி, நீண்ட காலம் இருக்கணும், வாழணும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? உன் தாயையும் உன் தகப்பனையும் என்ன செய்வாயாக? கனம் பண்ணுவாயாக. இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து தெளிந்து போகிற இந்த காலகட்டத்தில் நடக்கிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? பெரிய காரியம் என்ன தெரியுமா? முதியவர்களுக்கு மரியாதையே இல்லாமல் போய்விட்டது. கவலைக்குரிய காரியம், கண்ணீருக்குரிய காரியம், சிந்திக்க வேண்டிய காரியம். வேதம் என்ன சொல்லுகிறது? உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணினா உனக்கு நீண்ட ஆயுசு, நீ நீண்ட காலம் இருப்பா, நீ சந்தோஷமாய் வாழ முடியும். தாய் தகப்பன்மார் வயது போகிற காலத்திலே பிள்ளைகள் ஞானியாகி விடுகிறார்கள். பிள்ளைகள் என்ன செய்து விடுகிறார்கள்? ஞானியாக மாறிவிடுகிறார்கள், பெரியவர்களாக மாறிவிடுகிறார்கள், உயர்ந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் இல்லையா? கொஞ்சம் பணம் கையில் கிடைத்த உடனே எல்லாம் மறந்து விடுகிறார்கள். தாய் தகப்பன் நடந்து கொண்ட வாழ்க்கைகள், அவர்களோடின ஓட்டங்கள், பாடின பாட்டுகள் எல்லாம் மறந்து இன்னைக்கு என்ன செய்கிறது? தாய் தகப்பனுக்கு முன்பாக நடக்க தெரியாத விதத்திலே நடந்து கொள்ளுகிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தை குறித்து நான் பேசல பாருங்க. உலகத்திலே நான் கேட்கிற காரியங்களை கேட்டா எனக்கே கஷ்டமா இருக்கு, எனக்கே தெரியல இப்படியும் நடக்குமா, இப்படியும் நடக்கிறதா என்று சொல்லி என்னுடைய சிந்தனைக்கு நான் சில தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு பயம், இந்த தேசத்தில் பிள்ளைகளோடு கதைக்க முடியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பயத்தில் இருக்கிறார்கள். காலம் காலம் மாறிக்கொண்டு போகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ நீடித்த நாட்களாய் வாழ்வாயப்பா, வாழ்வாயப்பா. இன்னைக்கு எல்லாரும் என்ன தாய் தகப்பன்மார் என்ன நினைப்பார்? இங்கே இருக்கிற பிள்ளைகளை பார்ப்பார்கள், அவர்களுக்கு தாய் தகப்பன் நீங்க, உங்களுக்கும் தாய் தகப்பன் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீங்க. உங்கள் தாய் தகப்பனும் இன்னைக்கும் இருக்கிறவர்களை குறித்து பேசுகிறேன், பலர் இருப்பார்கள். அவர்களை நாம் என்ன செய்கிறோம்? இந்த தேசத்தில் இருக்கிறவர்கள், இலங்கை தேசத்தில் இருக்கிறவர்களை வடிவாய் கவனியுங்கள். எப்படி நான் சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த தேசத்தில் இருந்தே டெலிபோன் தொந்தரவு பெரிய தொந்தரவாக இருக்கிறது இல்லையா? ஆனா இந்த வைபர், இந்த வாட்ஸ்அப் எல்லாம் ஃப்ரீ, அங்க டெலிபோன் அங்க வேண்டி அவங்களோட கதைங்க, இங்க கதையாதீங்க, அங்க கதைங்க, அடிச்சடிச்சு புலம்புங்க. இருக்கிறது எல்லாத்தையும் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, முதியவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள், தேவடி சமூகத்தில் இருக்கிறவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள், அது உன்னை வாழ வைக்கும் ஐயா. அநேக பிள்ளைகள் அவருடைய வயது வருகிற பொழுதுதான் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள். அநேகர் சொல்லுவார்கள், ஒரு சிலர் பிள்ளை விட்டுத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் முதல்லயே உனக்கு சொல்லுகிற பொழுது கற்றுக்கொள்றது உனக்கு ஈஸியே. நான் எல்லாவற்றிலும் முன்மாதிரி ஆனவன் என்று சொல்லி நான் பேசவில்லை. நானும் கோபப்படுகிறதுண்டு, நானும் பேசுகிறதுண்டு, நானும் கத்துகிறதுண்டு. என்னுடைய அம்மா இடத்துல நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி தான் என்ன குறிச்சு சொல்லுவாங்க. ஆனா எந்த தாயும் என்ன செய்வாங்க? இடையில விட்டு கொடுக்க மாட்டாங்க, வழங்குறதா. ஆனா நீண்ட ஆயுஷோடு நான் வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னா முதியவர்களை கனம் பண்ண வேண்டியது பொறுப்பு, தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இதுல இதுலயே நின்றுட்டா கணக்கெடுத்துல நின்ற வேண்டியதா இருக்கும். நீதிமொழிகள் 3:1 வாசிங்கள், அதுல இருந்து வாசிங்க. நீதிமொழிகள் 3:1.
என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது.
திருப்பி வாசிங்க.
அவைகள் உனக்கு நீடித்த நாட்.
திருப்பி வாசிங்க. என் மகனே,
என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும்.
அடுத்து வாசிங்க.
கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள்.
என் மகனே, என் போதகத்தை மறவாதே. நீதிமொழிகள் அருமையான ஒரு மனுஷன் பாருங்க, எழுதப்பட்ட வார்த்தைகள் இல்லையா? என் போதகத்தை மறவாதே. இன்னைக்கு நாம பிரசங்கத்தை மறந்து விடுகிறோம், வசனத்தை மறந்து விடுகிறோம், எவ்வளவுதான் வாசித்தாலும் எவ்வளவுதான் உள்ளுக்கு எடுத்தாலும் மறந்து விடுகிறோம். ஏற்ற காலத்திற்கு ஏற்ற நேரத்திற்கு வார்த்தைகளை எடுத்து நாம் வாழ நாம் கற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் வசனங்களை வாசித்து 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 மறந்து கொண்டே இருப்போம். பாருங்க, அவைகளுக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுஷையும் கொடுக்குமா? முதல்ல அதைத்தான் நாங்க பார்த்தோம். பாருங்க, நான் நீண்ட காலம் இருக்கணும் ஆண்டவர், நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணணும் ஆண்டவர். இன்னைக்கு மூன்று தலைமுறை, நான் நினைக்கிறேன் மூன்று தலைமுறையோட ஏறத்தாழ முடிகிறது. நாலு தலைமைகள் காண்றவர்களும் இருக்கிறார்கள். ஏன் இருக்க கூடாது? ஏன் வளர்க்க ஆளக்கூடாது? ஏன் இருக்க கூடாது? நீ தேவனுக்கு முன்பாக உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு, அப்பொழுது உன் ஆயுசு நீண்டு போய் இருக்கும். பாரு, அதை எவரும் தடை செய்ய முடியாது. 50 ஆக்சிடென்ட் நடந்தாலும் நீ எல்லாவற்றிலையும் பிழைத்திருப்பாய். பாரு, ஏன் தேவன் சொன்ன வார்த்தைகள் மாறாது. அது மாறிச்சோ அவரும் ஒரு மனுஷனாக மாறிவிடுவார். ஆகையினாலே தேவனுக்கு முன்பாக உன் தாய் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாய், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியமும் என்ன செய்யும்? என்னையும் உன்னையும் விட்டு விலகாது. பாரு, ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, யோசிப்பும் மரியாதும் அவரை குறித்து எங்கேயாவது போய் குற்றம் சொன்னதாக கிடையாது. அவர் ஏதோ முடிந்த அளவுக்கு அவருடைய ஊழிய நாட்கள் வரைக்கும் அவர் ஏதோ அவருடைய குடும்பத்துல இருந்து காரியங்களை நடப்பித்து செயல்படுத்தி நல்லொரு வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து சென்றார். நாமும் கிறிஸ்துவை பின்பற்ற அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கிடவர். இன்னைக்கு வசனத்தை எத்தனை பேர் நாம காத்துக் கொள்ளுகிறோம்? வசனம் அடிக்கடி இருதயத்திலிருந்து பொறுக்கிட்டு போயிடுறாங்க. பாரு, அப்படியே போய்ச்சி இருக்கிறது இல்லையா? எங்கன்னு தெரியல. வாசிக்கிற வசனங்கள் நிக்கதே இல்லை, புஷ்ன்னு போயிடுது. கொஞ்ச நேரம் வாசிச்சு அடுத்த நேரம் பார்த்தா அதோட போய்விடுகிறது இல்லையா? எங்க வசனத்தை காண முடியும்? ஆனா இருதயத்துல காத்துக்கொள்ளப்பா. இருதயத்தை எல்லா காவலோடும் கிடையாது, அதுக்கு பேசவில்லை. இருதயத்துல வசனங்களே இல்ல. அப்படி சொல்லிச்சுனா காலங்களும் நேரங்களும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வருகிற பொழுது எங்க போறது? தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாயிருப்பதற்கு, அவர் நம்மளோடு உலாவி வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க. ஏன் தெரியுமா? அவர் தான் நமக்கு வசனத்தை அப்பப்போ கிண்டி 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 தரணும். பாருங்க, வேற ஒருத்தரும் தர முடியாது. எப்பொழுதும் போதகர் நம்மளோடு இருப்பதல்ல, எப்பொழுதும் ஊழியக்காரர் நம்மளோடு இருப்பதல்ல. நமக்கு தேவையான வார்த்தைகள் 365 நாள்லையும் மாசத்துக்கு 4 நாட்கள் அதுலயும் ஒரு 4-5 மணித்தியாலம் போதகர் நம்மளோடு இருந்து பிரசங்கித்து போதித்து கடந்து செல்லுகிறார். மிச்ச நாட்கள் எல்லாம் தேவ ஆவியானவர் நமக்கு வசனத்தை சொல்லி தரணும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அவர் நல்ல போதகர் என்று சொல்லப்படுகிறார். தேவ ஆவியானவர் நல்ல போதகர், அவர் எங்களுக்கு போதித்து விடுவார். ஆகையினாலே இதை இப்படியே நான் வாசிச்சேன்னு இதுல பல காரியங்கள் இதுக்கே நான் பார்க்க வேண்டியது. என்னை டைம் போறப்படினா நான் அடுத்ததுக்குள்ள போயிடும். பாருங்க, ஆகையினாலே நீடித்த நாட்களாக நீண்ட ஆயுஷோடு நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லினார். முதியவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள், முதியவர்களை கனத்தோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேகர் பேசுகிறதே இல்லை. பாருங்க, முதியவர்களை கனத்தோடு பேசுகிறதே கிடையாது இல்லையா? இன்னைக்கும் சில பேர் பெரிய எத்தனையோ வயது தாண்டினாலும் ஒரு மரியாதை இல்லாம தான் பேசிக்கொள்வார்கள் இல்லையா? நான் கண்டதையும் கேட்டதையும் சொன்னா நீங்க மயங்கிறீங்க, அதனால சொல்லவே மாட்டேன் இல்லையா? இப்படியும் இருக்கிறான்னு சொல்லி எனக்கு இங்க வந்துதான் தெரியும். பாருங்க, ஆகையினால அது குறிச்சு நான் ஜேமன்ஸ் குறிச்சு பேசல, அவங்களோட வாழ்க்கை முறைகள் வேறு என்றபடினால அதை குறித்து நான் பேச வரல. ஆனா நம்ம தேசத்து ஜனங்கள் இவ்வளவு அண்மை இவ்வளவு உறவுகளையும் கற்றுக்கொண்டு வந்த நம்ம தேசத்து ஜனங்களுக்கு இப்படி வாழ்கிறார்களா? ஆச்சரியம். அடுத்தது, போன முறை நான் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை திரும்ப நான் பார்க்க விரும்புகிறேன். யாத்ராமம் 20 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 27 வசனத்தை வாசிங்கள். யாத்ராகமம் இருபது ஏழை வாசிங்க.
உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார்.
கர்த்தர் தன்னுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை என்ன செய்வாராம்? தண்டிப்பார். அது நாட்கள் எடுக்கும். அது நானாக இருக்கலாம், நீயாக இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் காலத்துக்கும் ஏலத்துக்கும் நாம் பாவிப்பமாக இருந்தால் தேவனங்களை தண்டி பார்வார்கள். தெய்வத்தினுடைய நாமம் அவ்வளவுத்துக்கு இலகுவானதல்ல, அவ்வளவுத்துக்கு இலகுவானதல்ல. நாம் என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய நாமம், இந்த சவுல் ராஜா அவன் ஆண்டவர் சொன்னார், இந்த அந்த ஜனத்தை நீ ஒருத்தனும் உயிரோடு இல்லாதபடி அழிக்கணும் என்று சொன்ன பொழுது, நல்ல ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு வந்த பொழுது, சாமுவேல் கேட்கிற பொழுது, சம்பவம் தெரியாவிட்டா அப்படியே வச்சிருங்க, நான் சொல்ற கருப்பொருள் மாத்திரம் பிடிங்க. அவன் என்ன தெரியுமா சொன்னா, உம்முடைய தேவனுக்கு நாங்கள் பழி செலுத்தணும். ஆனா சவுல் ராஜா தனக்கு விருப்பப்பட்டு தான் நன்மையானவைகளை எடுத்துக்கொண்டா. ஆனா கடைசியில முடித்தது எப்படி தெரியுமா? உம்முடைய தேவனுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்? பழி செலுத்த போறோம். அதுக்கு தான் கொண்டு வந்தோம். அப்ப சாமுவேல் கேட்கிறான், தேவனுக்கு கீழ்ப்படுகிறியா இல்லாட்டா எது நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? தேவனுக்கு பழி செலுத்திருக்கிறது மேன்மையானது, கீழ்ப்படியாமல் இருந்து வருகிறது பரவாயில்லைன்னு சொல்லி நினைக்கிறோம். ஐயா, கீழ்ப்படிந்து பழிகளை செலுத்துங்க, பழியை செலுத்தி கீழ்ப்படியாமல் இருக்காதீங்க, பிரயோசனம் இல்லாமல் போய்விடும் இல்லையா? அதனால கர்த்தருடைய நாமத்தை வீணில வணங்காதீங்கப்பா. ஏனோ தானோன்னு சொல்லி வணங்காதீங்க, கண்ட மாதிரி வணங்கிடாதீங்க. ஏன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் செய்து விடுவார், கர்த்தர் நடத்தி விடுவார். அவர் செய்வதுன்னு சொல்லிச்சுன்னா நாம அந்த நேரத்துக்கு அந்த காலத்துக்கு சரியாக இருக்க வேண்டுமே. கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். எப்படி பார்த்துக் கொள்வார்? கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். எப்படி செய்வார்? கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காதீங்க. இந்த ஜெர்மன்ல ஒரு வார்த்தை, மை காட் என்றுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் மை காட் என்றுவாங்க. என்ன நடந்தாலும் மை காட், மை காட், மை காட், மை காட். எதுக்கு எடுத்தாலும், ஏதாவது விழுந்துட்டா மை காட், ஏதாவது நடந்துட்டா மை காட். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறதற்கு துணிகரம் இருக்கணும். பழையற்பாட்டில் யாரும் தேவனுடைய நாமத்தை லேசில் உச்சரிக்க மாட்டாங்க, உச்சரிக்க மாட்டாங்க. அவ்வளவு பயம், அவ்வளவு பரிசுத்தம் அது. அந்த நாமத்தை சொல்ல முடியாது. அந்த நாமத்தை சொல்லி உச்சரித்தாலே பெரிய காரியம் நடந்துவிடும். அதனால அவங்களே உச்சரிக்காம இருக்க, நீயும் நானும் கிருபையின் காலத்திலே அவருடைய நாமத்தை இவ்வளவு இலகுவாக பாவிப்பது என்ன? ஈஸியாக போயிட்டு பாருங்க. கர்த்தர் வார்த்தைக்கொள்வார், கர்த்தர் செய்வார். அவர் இரக்கமுள்ள தேவன், சரிதான். அவர் மறதிருக்கமுள்ள தேவன், அதிகம் சரிதான். அவர் பொறுமை உள்ள தேவன், அதிகம் சரிதான். அதற்கு மேலாக அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன் என்பதை கிறிஸ்தவர்கள் மறந்து விட்டார்கள், தேவ ஜனங்கள் மறந்து விட்டார்கள். அவரை பார்க்கிறது எப்படி தெரியுமா? அநேகர் சிலுவையிலேயே பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் அவர் இறங்குகிற தேவனாகவே பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஐயா, தேவன் வருகிற பொழுது நான் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கின நாட்களை குறித்தும் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை மறக்காதீங்க. எத்தனை தடவை திரும்ப 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 அவருடைய நாமத்தினுடைய பரிசுத்தத்தை நாம் விவரிக்க முடியுமா? அவருடைய நாமத்தினுடைய என்னைக்கு உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஆறு நாள் ஒரு மனுஷன் எப்படி வாழ்கிறாள் என்பது அவனுக்கு தேவையில்லாமல் போய்விட்டது. ஏழாவது நாள் தெய்வத்தை தேடுகிறான். அல்லாவிட்டால் அவனுக்கு தேவையான ஒரு நாள்ல தெய்வத்தை தேடுகிறான். அந்த நாள்ல அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? தெய்வம் அவனை அங்கீகரிக்க வேண்டும். ஆறு நாள் இருக்கிறது, ஆறு நாள்ல குடிக்கிறான், வரிக்கிறான், சண்டை பிடிக்கிறான், ஏதோ எல்லாம் செய்கிறான். திடீரென்று போய் என்ன செய்கிறான்? தெய்வம் என்று சொல்லி நிற்கிறான். வழங்குறதா? அது ஒவ்வாதுங்க, அது சரிவராதுங்க.
அது சரி வராது இல்லையா. நாம ஏழு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏழு நாள்லையும் நாம் ஏழு நாள்லையும் என்ன செய்கிறோம் என்பது தேவனுக்கு முக்கியமானது. ஒரு நாள் அல்ல, எல்லாரும் ஒரு நாளையே சிந்திக்கிறார்கள். இன்னைக்கு ஆராதனை முடிந்து விடும், இதுல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்க என்ன செய்யறீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. அப்படி நாம் வாழுகிறோம், என்ன நடக்கிறது, என்ன போகிறது, என்ன செய்கிறோம், அதுக்கு யோசிப்பதே கிடையாது. ஏழு நாளும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறதா? இது ரெண்டாவது காரியம் பாருங்க, என்ன தெரியுமா, அவருடைய நாமத்தை நீங்க வீணில வழங்காதீங்க. மூன்றாவது காரியத்தை பார்ப்போம், அதுக்குள்ள கொஞ்சம் நான் நிக்க வேண்டியிருக்கு. மூன்றாவது காரியத்தையும் பார்த்து நாம கடந்து செல்லலாம் இல்லையா. யாத்திராமை 28 வசனத்தை வாசிங்க.
ஓய்வு நாளை பரிசுத்தமே ஆசரிக்க நினைப்பாயாக.
ஆறு
நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம்.
ஆச்சரியம் என்ன தெரியுமா, உன் வாசல்ல இருக்கிற அந்நியன் கூட வேலை செய்யாதப்பா. பழைய பாட்டு குறிச்சு பேசுறேன், என்றாலும் ரம்யமானது. ஆண்டவர் ஏழாம் நாள்ல கத்தரை ஆராதி என்று சொல்லிட்டு போறதை விட்டுட்டு அவர் உண்டுண்டா எழுதுறார், நீ உன் பிள்ளைகள் உன் வேலைக்காரர்கள் உன் மிருகங்கள் அந்நியன் எவனாக இருந்தாலும் ஏழாவது நாள்ல என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டும். நாம எப்படியா பரிசுத்த நாளை அனுசரிக்கிறோம்? ஏழு நாள், ஆறு நாள் உனக்கு, ஏழாவது நாள் பரிசுத்தமானது, அது தேவனுக்குரியது, அது தேவனுடைய ஆராதனை. அந்த நாளை நாம் எப்படி எப்படி அனுசரிக்கிறோம், எப்படி நாம் அனுசரிக்கிறோம் நமக்கே தெரிகிறது இல்லையா. ஏனோ தானோண்டு சில வேலைகளில் நாம் ஆராதனைக்கு வந்து விடுகிறோம், ஏனோ தானோண்டு சொல் ஏதோ நம்ம ஆராதனைக்கு போகணும் அப்பா, எல்லாம் போறாங்க நாங்களும் சேர்ந்து போறோம். ஆனால் அது பரிசுத்தமானது. அது பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஏழாவது நாளுக்கு ஆறாவது நாள்லயே ஆயத்தம். இங்க இங்க வந்து ஏழாவது நாளுக்கு ஏழாவது நாளே ஆயத்தம் இல்லை, ஆனால் பழைய பாட்டுல ஏழாவது நாளுக்கு ஆறாவது நாள் ஆயத்தம். ஆச்சரியம் ஐயா, ஆண்டவர் அற்புதத்தை நாளைக்கு செய்யணுமா, நான் இன்றைக்கு ஆயத்தப்படணும். ஆனா இன்றைக்கு இன்றைக்கு அநேகர் என்ன உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேகர் சமயத்தார் அநேக விதத்திலே வாழுகிறார்கள். ஆனா யாரும் தங்களை பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நினைப்பதில்லை. தெய்வத்துக்கு முன்பாக பரிசுத்தமாக நாங்கள் நிற்க வேண்டும் என்பதை நினைப்பது கிடையாது. எப்படியானாலும் தெய்வத்துக்கு முன்பாக போய் நின்று விடலாம் சொல்லி யோசிக்கிறார்கள். ஏழு நாள்லையும் ஆறு நாள் உனக்கு இஷ்டமானதை செய்யப்பா, ஏழாவது நாள்ல உன் பிள்ளைகள் உன் வீட்டில இருக்கிறவர்கள் வேலைக்காரர்கள் மிருகங்கள் அந்நியன் அந்நியனையும் அவர் ஆண்டவர் இழுத்துக்கொண்டது ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஒன்றுமே செய்யக்கூடாது. பரிசுத்தமாக தேவனுடைய ஆராதனை, பரிசுத்தமாக தேவனுடைய ஆலயத்தினை ஆசரிக்க உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு நாம் எப்படி ஆராதனையை நாம் அனுசரிக்கிறோம்? இன்றைக்கு நாம் எப்படி தேவனுடைய ஆலயத்தை நாம் கருத்தில் கொள்கிறோம்? எப்படி நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் வருகிறோம்? நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய சிந்தனை என்ன? நாம் தேவனிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறோம்? நான் இந்த கடந்த ஒரு நினைக்கிறேன் 3 இல்லாட்டி 2 நினைக்கிறேன், நான் வேலை செய்யற இடத்துல இருந்து இன்னும் ஒரு வேலை இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. நான் போனேன், அவன் கேட்டாங்க, நான் ஓகே பிரச்சனை இல்லை கடந்து நான் சென்னுவேன். அங்கே போய் அதுக்கு அங்கே நான் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அந்த அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற தலைவரோட நான் போயிருந்து பேசிக்கொண்டு இருந்தேன். ஒவ்வொன்றா என்னுடைய காரியங்கள் என்ன, என்னுடைய விருப்பங்கள் என்னன்னு சொல்லி பேசிக்கொண்டே இருந்தேன். பேசிக்கொண்டு கடைசியாக ஒரு பதில் சொன்னேன், என்ன தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை லீவு எனக்கு தேவை, ஞாயிற்றுக்கிழமை லீவு நீங்க தரலன்னு சொல்லிச்சுன்னா என்று சொல்லி நான் இப்படி சொன்னேன். அதாவது நீங்க லீவு தரலன்னு சொல்லிச்சுன்னா இவ்வளவு நேரம் கதைத்ததை நாம நிப்பாட்டி விடுவோம். அவ ஷொக் ஆயிட்டா. நான் சொன்னேன் கணக்கு கதைச்சிட்டோம், ஒரு வேலைத்தளத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் கதைச்சிட்டேன். எனக்கு இது தேவை அது தேவையில்லை இங்க இப்படி அப்படி இப்படி இருக்கு எல்லாம் கதைச்சிட்டேன். ஆனா சொன்ன ஞாயிற்றுக்கிழமை லீவு தரலன்னு சொல்லிச்சுன்னா நான் என்னுடைய இப்பவே நாங்க பேன் பண்றோம், நான் திரும்பி போயிடுறேன் என்னுடைய பழைய வேலைத்தளத்துக்கு சொல்லி சொன்னேன். அது நான் ஒன்றும் இல்லை, எனக்கு முதல்லயே சொல்லிட்டாங்க அடிச்சு உனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தான், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நாம் தேவனுடைய ஆலயத்தை இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனைக்கு போக வேண்டும் முயற்சியே எடுப்பதில்லை, முயற்சி எடுப்பதில்லை. சில பேருக்கு கேட்பதற்கே பயம், செஃப்கிட்ட போய் பாருங்க செஃப் எனக்கு சேர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி கேட்பதற்கு பயம். ஆனா ஒருத்தர் கோவிக்க மாட்டீங்களே சோத்திரம், கல்யாண வீட்டுக்கு ஃப்ரீ கேட்போம், பர்த்டேக்கு ஃப்ரீ கேட்போம், எந்த உயிர் நண்பன் அதுக்கு போயே ஆகணும் இல்லையா? மற்றது எல்லா வீட்டுக்கும் நிஜாமல்ல இந்த வேலைத்தளத்துல லீவு தருவாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு லீவு கேட்டாதான் எல்லாருக்குமே பிரச்சனை, அதுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை. நான் சொன்ன என்ன தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை லீவு தான், மற்ற நாள் எல்லாம் இஷ்டம்னு சொல்லி சொன்னேன். மற்ற நாள் எனக்கு பெரிய தேவையில்லை, எனக்கு அதை பத்தி இது இல்லை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு வேணும். ஏனண்டா அது பரிசுத்தமானது, அது பரிசுத்தமானது, கர்த்தருடைய ஓய்வு நாள். அதை நாம் எப்படி செய்கிறோம், எப்படி நாம் நடந்து கொள்ளுகிறோம், வருகிறோம் போகிறோம், வருகிறோம் போகிறோம், வருகிறோம் போகிறோம். வாழ்விலே மாற்றம் இருக்கிறதா, வாழ்விலே வளர்ச்சி இருக்கிறதா, வாழ்விலே எழுப்புதல் இருக்கிறதா? வருகிறோம் போகிறோம், வருகிறோம் போகிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். இத்தனை வருஷமும் சேர்த்தா எத்தனை மனத்தியாலங்கள் நாம் தேவனுக்கு ஆராதனை செய்திருக்கிறோம், அதனுடைய பிரதிபலன் என்ன? எவ்வளவுக்கு தெய்வத்தை நாம் கிட்டி சேர்ந்திருக்கிறோம், எவ்வளவுக்கு தேவனோட இந்த பாருங்க நாம இப்படி பேசுகிறோம்னு சொல்லி யோசிக்காதீங்கப்பா. கர்த்தருடைய வருகை இதை விட பயங்கரமாக இருக்கு. தேவனுடைய வருகைக்கு முன்பாக நாம நிக்கணும், அதான் பிரச்சனை. ஆண்டவர் ஒருவேளை சபைக்குள்ள நீ வந்து விட்டா, நீ பரலோகத்துக்கே வந்து விட்டான் சொல்லி சொல்லி இருந்தா இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஆனா சபைக்குள்ள வந்தாலும் நியாயம் விசாரிக்கிறதை சபையிலே ஆரம்பித்தேன்னு சொன்னாரே, இந்த கணக்கு எனக்கு பிடிக்காத கணக்கு பாருங்க. அவர் சொன்னார் நான் விசாரிப்பேன், ஆனா சபையில தான் விசாரிப்பேன். முதலாவது ஆண்டவரே வெளியில இருக்கிற அநியாயம் செய்யறோம் இல்ல, வெளியில இருக்கிற அக்கிரமம் செய்யறோம் இல்ல, வெளியில இருக்கிற அநியாயம் இல்ல, நான் சபையெல்லாம் விசாரிப்பேன், ஆண்டவர் இந்த கணக்கு சரியில்லையே. இதே மாதிரி தான் கணக்கு இந்த ஏழை விதவி வந்து அவர்கிட்ட இருந்த ரெண்டு காசை போட்டான், அங்க இருந்தவங்க எல்லாம் அநேக போட்டாங்க, அந்த கணக்கு எனக்கு பிடிக்கல பாரு. என்ன சொன்னார் தெரியுமா, இவ்வளவு போட்ட எல்லாரிலையும் விட அந்த ஏழை விதவை தான் போட்டது சரி என்று சொல்லி சொன்னார். ஆண்டவர் என்ன கணக்கு இது, என்ன கணக்கு இது, இது கணக்கு பிழைக்குது, பிழைக்கிற கணக்கு தான் ஆண்டவருடைய கணக்கு, அது முடிவில் சரியாக இருக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்முடைய பார்வையிலேயும் அநேக கணக்குகள் பிழைக்கிறது, ஆனால் முடிவில் கர்த்தர் சரியானதை கொண்டு வருவார் பாருங்க, சரியானதை கொண்டு வருவார் பாருங்க. ஆகையினாலே ஏழாவது நாள் ஆருக்குரியது, அது பரிசுத்தது, அது தேவனுக்கு. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த வசனத்தை மாத்திரம் இருக்க திருப்பி வாசிங்க, பத்தாவது வசனத்தை வாசிங்க.
ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள்,
ஓய்வு நாள்,
அதிலே நீ ஆனாலும்,
அதிலே நீ தயவு செய்து இந்த வார்த்தை கொஞ்சம் உள்ள கெடுங்க, எனக்கு அதுல எழுதி இருக்கிறது விருப்பமாயிருக்குது, அதை எழுதி திருப்பி வாசிங்க. நீ ஆனாலும்,
உன் குமாரன் ஆனாலும்,
உங்கள் பிள்ளைகள் ஆனாலும்,
உன் குமாரத்தி ஆனாலும்,
உங்கள் குமாரத்திகள் ஆனாலும்,
உன் வேலைக்காரனானாலும்,
உங்கள் வேலைக்காரரானாலும்,
உன் வேலைக்காரியானாலும்,
வேலைக்காரியானாலும்,
உன் மிருக ஜீவனானாலும்,
மிருக ஜீவன்கள் கூட அதுக்குள்ள பழைய ஏற்பாடு எவ்வளவு கடுமையானது தெரியுமா, இன்றைக்கு நாம இன்றைக்கு இந்த சட்டம் இருந்தா என்ன ஆகிறது, என்ன ஆகிறது, திறந்து வாசிங்க.
உன் மிருக ஜீவனானாலும்,
மிருக ஜீவனானாலும்,
உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும்,
உன் வாசலில் இருக்கிற அந்நியன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சு கொண்டது பாருங்க, வெளியில எவனாவது இருக்கிற அவர்த்த அவனை நீ விடாதப்பா, அவனையும் ஆலயத்துக்கு கொண்டு வா, அவனும் பரிசுத்த தேவனை பார்க்கட்டுக்கும், அவனும் அந்த தேவனை ஆராதிக்கட்டுக்கும், அவனை கொண்டு வாமா.
ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வசனம். ஏன் தெரியுமா? பழைய பாட்டிலே ஏழாவது நாளுக்கு ஆறாவது நாள் தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். நேற்று இரவு இருந்து எத்தனை பேர் யோசித்தீர்கள், இன்றைய நாள் ஆராதனை ஆண்டவரே நல்லா இருக்கணும், எனக்கு அது 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 சமாதானம் உள்ளதாக இருக்கணும், அது எனக்கு சந்தோஷம் உள்ளதாக இருக்கணும் ஆண்டவரே, அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே, அது எனக்கு மனக்கவிழ்ச்சி ஆண்டவர் குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் யோசித்தீங்க. உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, எனக்கு சனிக்கிழமை என்று சொல்லி தொடங்கி விட்டா வேலை தளத்துக்கு பிறகு என்ற மண்டை என்னுடைய மண்டையும் என்னுடைய இருதயமும் ஒன்றோடு ஒன்றோடு சேர்ந்து விடும்பாரு, சேர்ந்து ஆராதனை குறிச்சு ஏதாவது யோசிச்சு கொண்டிருக்க, அது இது அது இது அது இது அது இது ஏதோ அது அது குறிச்சே யோசிச்சு கொண்டு அதை விட்டா வேற ரெண்டு இடையில வந்துச்சுன்னா கோபம் வந்துடும், எனக்கு இடையில வேற ஏதாவது வந்துட்டா எனக்கு சரியா கோபம் வந்துருமா, அதை குறித்தே ஏதாவது யோசிச்சு கொண்டிருக்கிற ஒரு பழக்கமோ வழக்கமோ எனக்கு தெரியாது, அப்படி ஒரு 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 மைண்ட். நாளைக்கு ஆராதனை ஆண்டவர் என்னது எப்படி இருக்கு எப்படி வரும் எப்படி போகும் என்று சொல்லி இல்லையா? ஆகையினால தேவனுடைய இந்த ஏழாவது பரிசுத்த நாளை பரிசுத்தோடு கொண்டாடுங்கப்பா இல்லையா? இதுக்கு ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசித்து நாம் கண்டு ஏசாயா 58 அதிகாரம், ஏசாயா 58 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இதுல இதுவும் பழைய ஏற்பாடுதான், புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை கேட்டீங்கன்னா அது பயங்கரம், இது இது எனக்கு இது பரவாயில்லை போல இருக்கு. வாசிங்க 13 வசனத்தை வாசிங்க. 58
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானா, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு.
இதை சொன்னது யார், இதை சொன்னது யார் தெரியுமா? கர்த்தருடைய வாய் அதை சொல்லிட்டுதான். ஆச்சரியம், பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா கத்தர் இறங்கி வந்து பேசிட்டாருன்னு சொன்னா ஜனங்கள் கவுண்டு போயிருப்பாரு, அவ்வளவு பயம். எனக்கு கேள்வி, அந்த நாள் பயம் இந்த நாள்ல இல்லாமல் போகிறது என்ன? கத்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனை அவர் நோக்கி பார்க்கிறவர். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள்லே உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத. ஏழு நாள்ல ஆறு நாள்ல ஏதாவது செய்யுங்க, ஏழாவது நாள்ல ஒன்றும் செய்யாதீங்க. தயவு செய்து தேவனுடைய நாமத்துல நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, ஏழாவது நாள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, தேவனுக்கு, அவருக்கு தான், வேற ஒன்றுக்கும் கொடுக்க மாட்டேன், ஒன்றுக்கும் வரமாட்டேன், நான் தேவனை நான் சந்திக்க வேண்டும், தேவனோடு நான் பேச வேண்டும், என்னை வாழ வைத்தவர் அவர், என்னை நடத்துகிறவர் அவர். இன்னைக்கு 1000 பிரச்சனையும் 1000 காரியங்களும் காட்டலாம், நானும் காட்டலாம், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் காட்டலாம். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஏழு நாள் கொடுத்து அந்த ஏழு நாள் காணாம தெரிகிறான், 24 மனத்தியாலம் கொடுத்து அந்த மனத்தியாலமும் காணாம தெரிகிறான், 365 நாள் கொடுத்து அதுவும் காணாம தெரிகிறான். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள்ல உனக்கு இஷ்டமானதை செய்யாதேப்பா, செய்யாத செய்யாத செய்யாத, அது தேவனுக்கு பிரியமானதல்ல. நாம் இன்றைக்கு எழும்பினோம் ஆராதனைக்கு, இன்றைக்கு ஆராதனை, இன்றைக்கு நாம் என்னெல்லாம் செய்தோம் தெரியுமா, என்னெல்லாம் செய்தோம், எவ்வளவு பேசினோம், எத்தனை பேரை பேசினோம், என்ன நடந்தது? ஆனால் நாம் இன்றைக்கு எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? பரிசுத்த ஆராதனை, தேவனை நான் ஆராதிக்கிறேன், தேவ பிரசன்னத்தை சந்திக்க. மோசே தேவனை இது சமூகத்துக்கு போயிட்டு வந்து மோத்த மூடிட்டு வந்தான் பாருங்க, மோத்த மூடிட்டு வந்தான், பார்க்க முடியல.
தேவ ஜனங்கள் கூட தேவ மனிதனை பார்க்க முடியல. அவ்வளவுக்கு தேவ பிரசன்னம் மூடிட்டு பாருங்க.
இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் மனத்தியால கணக்காக நிற்கிறோம். என்ன செய்கிறோம் நாம? சில வேளைகளில் ஆராதனைக்கு வந்து முழு ஆராதனை முடித்து அடுத்த செகண்ட்ல தேவ பிரசன்னத்தை உடைத்து விடுகிறோம்.
ஏழாவது நாள் என்பது இன்று முழுவதும்.
சில பேர் வீட்டில் போய் ஏதாவது இதை கொண்டு இல்ல, இன்னைக்கு விடிய தொடங்கி இன்னைக்கு இரவு நீங்கள் படுக்கைக்கு போய் உங்களோட 12 மணி 13 மணிக்கு இது ஏழாவது நாள். அது கத்தருக்குரியது
வழங்குறதா?
அது அத்தியாவசிய காரியங்கள் சிலவற்றை இருக்கத்தான் செய்யும், அதை செய்யுங்கள். அதை செய்ய வேணாம்னு நான் சொல்லல. ஆனா 90% ஆண்டவரே இந்த நாள் உமக்கப்பா, என்னை பாரும் ஆண்டவரே, நான் செய்யறது சரியா? நான் செய்யறது சரியாப்பா? இதை பரிசுத்தத்தோடு செய்ய சொன்னீங்க ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன். எப்படி ஆண்டவரே? நீங்க எல்லாரும் தனிப்பட்ட விதத்துல தேவனோடு எப்படி பேசுறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் என்ன என்ன நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க என்ன பாத்தீங்கன்னு சொன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க. நான் சில வேளைகள்ல இருந்து பேச நான் சொல்லியிருக்கிறேன். சில வேளை சொல்லி நான் சில வேளைகள்ல தேவனோடு பேசுறது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு பைத்தியம்னு சொல்லித்தான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா நீங்க அப்படி பேசணும் என்னுடைய விருப்பம் ஏன்னு அப்படி அது நல்லாக இருக்கும் பாருங்க. இருந்த ஆண்டவரை இல்லையப்பா, இல்ல அது இல்ல ஆண்டவரை. ஒருவரோடு பேசுகிறது போல நீ பேசணும். பெனியன் எப்படி சொன்னா தெரியும்? பெனியன் அவருடைய ரூம்ல ஆண்டவருக்கு ஒரு கதறி அவருக்கு ஒரு கதறி வைப்பாரு. அந்த பெரிய ஊழியக்காரன், சரியா? அந்த பெரிய ஊழியக்காரன் உலகத்தையே கலக்கிற ஒரு மனுஷன், யாராவது வெளியில் இருக்கிற உலகத்தான் பார்த்தா இவருக்கு பைத்தியம்னு தான் சொல்லுவாங்க. ஒரு கதறி ஆண்டவருக்கு, அவருக்கு ஒரு கதறி, அவர் இருந்து கொண்டு ஆண்டவரோடு பேசுவார. அநேகருக்கு அநேக காரியங்கள் இன்றைக்கு பைத்தியமாகத்தான் தெரிகிறது. தேவனுக்கு பயப்படுங்கப்பா, பயப்படுங்க. என் பரிசுத்த நாள் ஆகிய ஓய்வு நாள் உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் காலை விலக்கு. முடியுமான அளவுக்கு தேவ ஊழிய அல்லாவிட்ட சபையின் காரியத்தை தவத்தி மற்ற காரியங்களுக்கும் உங்களுக்கு கால்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. எனக்கு நல்லாக தெரியும், சரியா? என்ன என்ன நினைக்கிறேன், நானும் ஒரு காலத்தில் உங்களை மாதிரி சில காரியங்களை செய்திருக்கிறேன். இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன சர்ச்சுக்கு போற வழியில இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டு போயிருவோம், வர்ற வழியில இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டு போயிருவோமே என்று சொல்லி நாம் பிளான் பண்ண இல்ல. அது ஏழாவது நாள், அது கத்தருக்குரியது, அது பரிசுத்தமானது என்பது உன் மண்டையில எப்பவும் இருக்கணும். இல்ல பிரதர், டைம் இல்ல. இல்லையா, அது கத்தருடைய நாள். அந்த ஆறு நாள்லயும் அதை வச்சுக்க, ஏழாவது நாள் கத்தருக்குரியது, அதை நீ செய், அதை அவருக்கு கொடு, அதை அவருக்கு கொடு. அடுத்திருந்து வாசிங்க,
படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து
பாருங்க, விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாது, உனக்கு விருப்பமானதை செய்யாது. இந்த பாருங்க, ஏழாவது நாள்ல பேசாம இருங்க, அமர்ந்திருங்க. உங்களுக்கு வீட்டில் இருக்க டைம் வெள்ள இங்க வாங்க, இதுல இருங்க, பேசாம தேவ சமூகத்தில் இருங்க. இஷ்டமானது எல்லாம் செய்யாது. ஓகே, டைம் இருக்குன்னு சில பேர் பிளான் போடுவார்கள், பாடாத டைம் இருக்கு எனக்கு. இன்றைக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அதுக்கு இப்படி ஏதாவது செய்வோம் அப்படி இல்ல, போடவே போடாது. தேவ சமூகத்துல இரு, தேவ சபைக்கு வா, தேவ சமூகத்துல காத்திரு. அது பரிசுத்தமானது, அது பரிசுத்தமானதுங்க. தேவனுடைய சமூகம் அது பரிசுத்தமானது. எங்க அடுத்தது வாசிங்க, நடவாமலும் உனக்கு இஷ்டமானது செய்யாமலும் பேச்சை பேசாமலும் இருந்து. இங்கதான் சொந்த பேச்சு என்ற ஒரு வார்த்தை வருகிறது இல்லையா, சொந்தமான பேச்சு. இந்த சொந்தமான பேச்சு ஏழாவது நாளுக்கு இடமில்லை. ஆறு நாளும் நாம் பேசிக்கொள்ளலாம். குடும்பத்தை விசாரிங்க, ஊர்ல இருக்கிறவங்களை விசாரிங்க, தாய் தகப்பனை விசாரிங்க, என்னெல்லாம் செய்யணுமே எல்லாம் செய்யுங்க. ஆனா இந்த ஏழாவது நாள் நமக்குன்னு ஒரு வார்த்தை எடுத்து வைத்து பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லையப்பா. அது அவருக்குரியது, அது தேவனுக்குரியது, அது அவருக்கு மகிமையை கொடுக்கணும். அந்த நாள்ல உங்க வாயின வேலை அன்றைக்கு என்ன தெரியுமா? தேவனை துதிப்பதே. அதான் சொந்த பேச்சு வேணாம் உனக்கு, உனக்கு சொந்த பேச்சு வேணாம். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையில தான் கூடுதலா நாக்கள் இலங்கை இந்தியான்னு சொல்லி டெலிபோன் பண்றது இல்லையா? நானும் கூடத்தான் வழங்குறதா. இலங்கை இந்தியாவுக்கு மற்ற நாள் டெலிபோனுக்கு டைமே இல்லை எங்களுக்கு. இருந்து டெலிபோன் அடிச்சுட்டு அங்க இருக்கிற பிரச்சனையை இங்க வேண்டி வச்சுக்கொண்டு வந்துடும். இங்க இல்லாத பிரச்சனை எல்லாம் இலங்கையில இந்தியாவில இருக்கும் பாருங்க. வேண்டி பக்கத்துக்கு போட்டுட்டு வருவோம் இல்லையா, சேச்சிக்கு வருவோம். எங்க வர்றோம்? சேச்சிக்கு வர்றோம். இங்க என்ன செஞ்சுட்டு வந்தோம்? இலங்கையில நல்ல கதைங்க, கதைக்க வேணான்னு சொல்லல, ஆனா சொந்த பேச்ச பேசாதீங்க. எல்லாம் ரம்மியமாக இருக்கணும். கத்தரி குறித்து பேசுங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைக்காக வேண்டி பேசுங்க, நல்லதை பேசுங்க, பரிசுத்தத்துக்குரியதை பேசுங்க. ஆராதிக்கிற பொழுது தேவனுடைய மகிமை வர வேண்டுமே. சொந்த பேச்ச பேசாதீங்கப்பா. ஏழாவது நாள் சொல்லிச்சு நாள் பயபக்தியாக இருங்க, கத்தருக்கு பயப்படுங்க, பரிசுத்தமாக இருங்க, தேவனுக்கு முன்பாக உங்க இருதயத்தை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே என்னை பட்சியமப்பா, நான் உங்களோட உறவாடணும், வார்த்தைகள் என்னோடு பேசணும், அடுத்தது என்னோட வசனம் என்னோடு பேசணும் என்ற விருப்பத்தோடு வாங்கப்பா. என்னோடு பேசும், என்னோடு நீ பேசு. உமக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் இருந்தால் அது எனக்கு சொல்லி தாரும் ஆண்டவரே. நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், நான் உங்களோடு பேச விரும்புகிறேன், சொல்லி வாங்கப்பா. இது இருபுறமும் கருக்குள்ள பட்டும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. பல தடவைக்கு இந்த வார்த்தை என்னை கூட பச்சிக்கும். பல தடவைகள் பேசாம இருப்பேன், கண்ணை மூடிட்டு இருப்பேன். பாருங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற கண்டுபிடிச்சிட கூடாது, அதனால பேசாம இருப்பேன். அது நேரம் வரும் பாருங்க. வசனம் இந்தா உனக்கு தான், என்ன செய்ய போற? ஆண்டவரே ஒன்றுமே செய்யலப்பா, என்ன செய்யறது? இன்னைக்கு நாம செய்தி கேட்கிறோம் பாருங்க. போகிற பொழுது எப்படி நாம் போகிறோம்? போகிற பொழுது என்ன நினைத்து கொண்டு போகிறோம்? ஆண்டவரே ஓய்வு நாளைக்கு இப்படி செய்ய சொன்னீங்க, அதை நான் செய்ய விரும்புறேன் என்னட்டு போகிறோமா? இல்லாவிட்டா ஒரு செய்தியை நான் கேட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. இன்னைக்கு எனக்கு ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த பாருங்க, அநேகர் நீங்க வந்து சொல்றது உண்டு பிரதர், உங்களுடைய செய்தி நல்லா இருந்ததுன்னு சொல்லி. அதை விட என்னோடு தேவன் பேசினார்ன்னு சொல்லி நீங்க வந்து சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா அதுதான் மேன்மையானது. நல்ல செய்தி எல்லாருக்கும் கொடுக்க முடியும், ஆனா தேவன் என்னோடு பேசினார், எனக்கு இந்த காரியத்தை கொஞ்சம் எனக்கு என்ன மனம் திரும்ப சொன்னார். இப்படி எல்லாம் சொல்றது விசுவாசிகள் உயிர் முடியவே முடியாது பாருங்க. இல்லை 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 இல்லை, என்னோட பேசினார் பாருங்க. இந்த செய்தி எனக்கு வேண்டியதுதான் அப்படி சொல்லுகிற ஒரு சிலர் தான். எனக்கு என்னோட கர்த்தர் பேசினார் பிரதர், இந்த காரியம் நல்லது, இதை குறித்து நான் யோசிக்கிறேன் சொல்லி போகிறது. இல்ல, நல்ல செய்தியை என்று சொல்லிவிட்டு போகாதீங்க. அதுல உனக்கும் பிரயோசனம் இல்லை, எனக்கும் பிரயோசனம் இல்லை, கத்த பேசினதுலையும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஆகையினால கத்தருடைய பரிசுத்த நாளாய் மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாக. இந்த ஏழாவது நாள் என்ன நாள் தெரியுமா? மகிமையின் நாள், மகிமையின் நாள். அடுத்தது மனமகிழ்ச்சியின் நாள். போறங்க அடுத்தது வாசிங்க, பதினாலாவது முதல் பக்கத்தை வாசிங்க. ஓய்வு நாளை,
ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி.
ஓய்வு நாள், ஓய்வு நாள் அடுத்தது என்ன தெரியுமா? அது மனமகிழ்ச்சியின் நாள், மனமகிழ்ச்சியின் நாள், மனமகிழ்ச்சியின் நாள். விளங்குறதா? கர்த்தரிடத்துல வருகிற பொழுது மனமகிழ்ச்சியோட வாங்கப்பா. தாவீது ராஜா என்ன தெரியுமா சொன்னா? ஆலயத்துக்கு போவோம் வாருங்க சொன்ன உடனே நான் சந்தோஷமா இருந்தேன், நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், எனக்கு சந்தோஷம் வந்துட்டது. ஏன்? நான் தேவனை சந்திக்க போகிறேன், நான் தேவனோடு உறவாட போகிறேன். நாம எப்படி வருகிறோம் தெரியுமா? மூத்தி தொங்க போட்டு விட்டு வருகிறோம். ஆண்டவரே எங்கே ஆண்டவரே போகிறோம், எங்க போகிறோம் ஆண்டவரே? ஆலயத்துக்கா போகிறோம்? உங்களை பார்த்தா ஆலயத்துக்கு போற மாதிரி சொல்ல முடியுமா? அடிக்க கொண்டு போகிற ஆட்டுக்குட்டி மாதிரி சில வேளை வருகிறது இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? ஆலயத்துக்கு போகிற பொழுது நீ மனமகிழ்ச்சியோட போப்பா, ஆனா நாம வருகிற பொழுது விட அடிக்கு கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல வருவோம் பாருங்க. கத்தாம பேசாம வாரே வாரே வாரே. எனக்கு சில வேளைகள்ல சில காரியங்கள் சஞ்சிதமாக இருதயத்தை போட்டு பிச்சுன்னு பேசாம இருப்பேன் பாருங்க. எல்லா சுயாதி என்னுடைய அந்த இதுகளையும் சொன்னா நீங்க சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருங்க, அதனால எல்லாம் சொல்லவும் கூடாது இல்லையா? என்ன என்னுடைய 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 போக்கு எப்படி என்று நான் சொல்றேன் இல்லையா? என்ன சில வேலைகள்ல சில காரியங்கள் இருதயத்தை போட்டு புழிகிற பொழுது என்ன செய்ய வந்து பேசாம இருப்போம் பாருங்க. யாராவது வந்து கலோன்னு சொன்னாலே தக்கன் ஏதாவது போயிடும் நமக்கு, அப்படி இருக்கும் பாருங்க. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா மனமகிழ்ச்சியோட வாங்கப்பா. எங்க போறோம்? ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். எங்க போறோம்? கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போறோம்.
எங்க போற அவரிடத்துல போறோம். யார் என்னை உண்டாக்கினவர் அவர், என்னை வாழ வைத்திருக்கிறவர் அவர். எங்க போற ஆலயத்துக்கு போறோம்ப்பா, ஏன் போற? கர்த்தரை ஆராதிக்க போற. எப்படியா சொல்றோம்? இல்லாட்டா இழுத்து இழுத்து வருகிறமா, இழுத்து இழுத்து சொல்றமா. எங்க போறீங்க? பரிசுத்தனை தேடி நான் போகிறேன். அவர் என்னை உருவாக்கினது ஏன் தெரியுமா? என்னை ஆராதனை செய்ய அவரிடத்துல நான் போறேன். தைரியமாய் சொல்லு, உற்சாகமாய் சொல்லு. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? சபைக்கு வருகிற எல்லாரும் உரடியா வருகிற நாட்கள் காண்றது குறைவு பாருங்க. இன்னைக்கு சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் ஒரு ஆராதனையில சந்திக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா சரியான கஷ்டம் பாருங்க, இல்லையா? ஆகையினால் அடுத்த வாசிங்க, அப்பொழுது கர்த்தரின் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய்,
பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு.
கர்த்தருடைய வாய் இதை சொல்லி நீ அப்பொழுது எப்படி இருப்பாய் தெரியுமா? உயர்ந்த இடத்துல இருப்பாயப்பா. எல்லாருக்கும் விருப்பம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் நல்ல இடத்துல இருக்கணும், நல்லா இருங்க. ஆனா வேதம் முதல்ல என்ன சொன்னது தெரியுமா? உன் பிள்ளைகளை கூட்டிட்டு வா ஆலயத்துக்கு. உன் ஆடு மாடு வேலைக்காரன் அந்நியன் எல்லாரையும் கொண்டு வா. அப்பொழுது என்ன செய்வாய்? நீ உயர்ந்த இடத்துல இருப்பாயப்பா, நீ நல்லாய் வாழ்வாய். அதை விட்டு விட்டு நாம என்ன செய்யறோம் தெரியுமா? அந்த கீழ் வசனத்தை மாத்திரம் எடுத்து கர்த்தருடைய வாய் செய்துட்டு அதை செய்வார் செய்வார் செய்வார்னு அந்த வசனத்தை ஜபமே பண்ணுவோம். மேல் வசனத்துக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. மேல் வசனத்தை குறித்து நாம கதைக்க போறது கிடையாது. ரெண்டாம் கடைசி வசனத்தை குறித்து பேச கர்த்தருடைய வாய் சொன்னது, அதை அவர் செய்வார். சில ஜபங்கள்ல நாம் அடித்து பேசுவோம் பாருங்க. சில ஜபங்களுக்கு முன்பாக எரியோ மதில் கூட நீக்க முடியாது. அப்படி இருக்கு மாட்டியா? சடார்னு அடிச்சு பேசுவோம் இல்லையா? கர்த்தருடைய வாய் அதை சொல்லிட்டது. இதையும் கர்த்தருடைய வாய் தான் சொல்லிச்சது. பரிசுத்த ஓய்வு நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்தில் எப்படி இருக்கிறது? மற்றவனை குறித்து பேசாத, என்னை குறித்து நீ பார்க்காத, உன்னை குறித்து நான் பார்க்கல. ஆனா உன் வாழ்வு பரிசுத்த ஓய்வு நாள்ல எப்படி இருக்கிறது? உனக்கு 24 மனத்தியாலம் அந்த நாள்ல எப்படி இருக்கிறது? மனமகிழ்ச்சியாக இருக்கிறதா? தேவன் விரும்புகிற மாதிரி இருக்கிறதா? தேவன் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கிறதா? நான் சின்ன வயசுல என்னும் நாம சின்னனா இருக்கிற பொழுது சில ஆலயங்கள் சேர்ச்சில் போகிற பொழுது பலரோடு சேர்ந்து போவோம், பலருடைய வீடுகளில் தங்கி போறோம். அப்பா பாப்பா பாப்பா பாப்பா, அதை விட வீட்டில் இருந்துட்டே போயிடலாமா? ஆராதனைக்கு ஆராதனைக்கு போகிற பொழுது ஸ்ட்ரெஸ் ஆக வராதிங்க. வராதிங்க ஸ்ட்ரெஸ் பண்ணினால வீட்டிலயும் இருந்துடாதீங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணி கொள்ளாதீங்க, ரிலாக்ஸ் ஆக இருங்க. ஏன் நான் ஆண்டவரிடத்துல போவேன்? என் வாழ்வில் இன்றைக்கு இருக்கிறதுக்கு தேவன் எனக்கு பதில் தருவார். அந்த ஒரு ரிலாக்ஸ் ஆக இருங்கப்பா. அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பாருங்க. அது நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் இல்லையா? நமக்கு இஷ்டமானது பேசாது. எனக்கு இதை குறிச்சு கணக்க பேசுறதுக்கு விருப்பம். இந்த ஏசாய தீர்க்கதரிசி 58 அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தைகளை குறித்து மாத்திரம் பேசுவதற்கு எனக்கு கணக்க விருப்பம். இதுக்கு ஒத்த வார்த்தைகள் கணக்கு இருக்கிறது எடுத்து வச்சு விவரித்து பேசுறதுக்கு எனக்கு விருப்பம். நான் நம்புறேன் நீங்க விலகி கொண்டிருப்பீங்க. எவ்வளவுக்கு என்னத்துக்கு நான் பேசுறேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துக்கு வாங்கப்பா, அதை பரிசுத்தமாக கொண்டாடுங்க. தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆலயத்துல நான் மனமகிழ்ச்சியாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த மூன்று வார்த்தைகளும் ஆண்டவருடைய 10 கற்பனைக்குள்ளே இருக்கிறது. 10 கற்பனையை எடுத்து பார்க்க நான் வரல. இந்த மூன்று வார்த்தைகளை நான் இன்னைக்கு பார்த்தது என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? உன் தாயை உன் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருக்க. அப்பொழுது உன்னுடைய நீடித்த உன்னுடைய ஆயுசு நீடித்திருக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ரெண்டாவது, தேவனுடைய பரிசுத்த ஆலயத்திலே நாம் வருகிற பொழுது மனமகிழ்ச்சியோடு பயபக்தியோடு பரிசுத்தோடு அவருடைய ஓய்வு நாளிலே வந்து அதை நாம் ஆசிரிப்போம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா? ஆகையினால இந்த வார்த்தைகளை தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை இந்த வார்த்தைக்கு ஒப்புகிடுகிறேன்ப்பா, இந்த ஓய்வு நாள்ல என்னை மாட்டீங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே இருந்து கேட்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.